நேற்று தினமும் இன்றைய தினமும் இந்த பரிவர்த்தனை நடைபெற்றது. உண்மையில் நேற்று காலை ஐக்கிய நாடுகளுடைய மனிதுரிமை குழு அரசு சார்பற்ற நிறுவனங்களோடு ஒரு கலந்துரையாடல் நடத்தியிருந்தது. அது ஃபார்மல் பிரீஃபிங், உத்தியோகபூர்வற்ற முறையிலும் உத்தியோகபூர்வமற்ற வகையிலும் அவர்கள் அந்த கலந்துரையாடல்களை காலமையும் மதியமும் பின்னர் 3 மணி வரை நடத்தியிருந்தார்கள். அதில் தமிழ் சிவில் சமூக அமையமும் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை வழங்கியிருந்தது. நாங்கள் ஏற்கனவே இந்த குழுவுக்கு சமர்ப்பித்த ஷடோ ரிப்போர்ட் என்பவர்கள் நிழல் அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டு பல அமைப்புகள் தமிழ் சிவில் சமூக அமையம் உட்பட சமர்ப்பித்திருந்த அந்த கலந்தாலோசனை நடைபெற்றன. நேற்றைய தினம் 3 மணியிலிருந்து இன்று மதியம் 1 மணி வரை, சிஸ் நேரம் 1 மணி வரையில் ஐக்கிய நாடுகள் மனிதுரிமை குழுவுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலான பரிவர்த்தனை வந்தது. பல்வேறு விடயங்கள் தொடர்பாக இலங்கை மனிதுரிமைகள் குழு விடயங்களை இலங்கை அரசாங்கத்தோடு எழுப்பியிருந்தது. குறிப்பாக நில அபகரிப்பு தொடர்பாக, தமிழர் தொடர்பான விடயங்கள் என்று பார்க்கும் பொழுது நில அபகரிப்பு தொடர்பாக விடயங்களை எழுப்பியிருந்தது. தமிழ் பகுதிகளில் சிங்கள மயமாக்கம் நடைபெறுவது தொடர்பாக விடயங்கள் எழுப்பியிருந்தது. முன்னை நாள் போராளிகளுடைய மறுவாழ்வு, இவ்வாறான மறுவாழ்வு அவர்களுக்கு வழங்கப்பட்டது, அவர்கள் தொடர்ந்து அனுபவித்திருந்த இன்னல்களை பற்றி விடயங்கள் கலைக்கப்பட்டது. மேலும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை யுத்தம் முடிவடைந்த பின்னரும் தொடர்ந்து சட்ட புத்தகங்களிலே தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவது பற்றி இலங்கை மனிதுரிமை குழு கேள்விகள் எழுப்பியிருந்தது போன்ற இன்னொரு
இந்த கேள்விகளுக்கெல்லாம் இலங்கை அரசாங்கத்தின் பிரதிநிதி குழு என்ன பதில்களை தந்தார்கள்?
குறிப்பாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ஏன் தொடர்ந்து நிலுவைகள் வைத்திருக்க வேண்டும் என்ற கேள்விக்கு பதிலாக இலங்கை அரசாங்கத்தினுடைய தூதுக்குழுவில் இடம்பெற்றிருந்த இலங்கை பாதுகாப்பு அமைச்சனுடைய சீனியர் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி சிரேஷ்ட உதவி செயலாளர் தொடர்ந்து விடுதலை புலிகள் மீள தம்மை கட்டியதற்கான வாய்ப்பு இருப்பதும், அதற்கான அடையாளங்கள், அதற்கான ஆதாரங்கள் தங்களிடம் உள்ளன என்றும், அதற்கு சில ஆதாரங்கள் என்று கூறப்படுகின்ற சில தரவுகளை அவர் முன்வைக்க முனைந்தார். அத்தோடு இந்தியாவும் ஐக்கிய அமெரிக்க நாடுகளும் தொடர்ந்து விடுதலை புலிகளை ஒரு தடை செய்கின்ற நிலைமையானது, அதாவது விடுதலை புலிகள் அடைந்ததாக சொல்லப்பட்ட 2009 பிற்பட்ட காலத்திலும் தொடர்ந்து தடையை வைத்திருப்பதானது இதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்ற மாதிரியாக கருத்துரைத்தார். அதன் காரணமாக தாங்கள் பயங்கரவாத தடை திட்டத்தை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் என்று. ஆனால் மனிதுரிமை குழு சார்பில் கேள்வி கேட்ட அமெரிக்காவைச் சேர்ந்த பேராசிரியர் நியூமன் அவர்கள், வெறுமனே மீள யுத்தம் ஏற்படுவதற்கான, மீள வன்முறை ஏற்படுவதற்கான நிகழ்தகவு உள்ளது என்ற அடிப்படையில் நீங்கள் மனிதுரிமைகள் பொறுப்புகளில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது என்ற விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் அவர்கள் மனிதுரிமை குழுவினால் கேட்கப்பட்ட முன்னை நாள் போராளிகளுக்கு வழங்கப்பட்ட மறுவாழ்வு பற்றிய கேள்விகளுக்கு, உண்மையில் பல கேள்விகளுக்கு இலங்கை அரசாங்கம் மிகவும் மழுப்பலான பதில்களை வழங்கி, உதாரணமாக நிலவகரிப்பு தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற பொழுது வெறுமனே வடக்கு முழுவதுமாக 7,000 ஏக்கர் மாத்திரமே தாங்கள் இலங்கை இராணுவத்தினுடைய தேவைக்கு பயன்படுத்துவதாக கூறியிருந்தார்கள். எங்களுக்கு தெரியும் வடக்கு மாகாணத்தில் மட்டும், வடக்கு கிழக்கு என்று நாங்கள் மொத்தமாக பார்த்தால் இன்னும் இவ்வளவு சொன்னால், வடக்கு மாகாணத்தில் மட்டும் நாளைய தினம் வடக்கு மாகாணத்தில் நடைபெறுகின்ற விவாதத்தின் முன்னோடியாக எங்களுக்கு அறிய வருகின்ற விஷயங்கள், 25,000 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் இலங்கை இராணுவத்துக்காக சுவீகரிக்கப்படுகின்றன. பல இடங்களிலே ஒரு டெக்னிக்கல் ஆன்சர், தொழில்நுட்ப ரீதியாக அவர்கள் கேட்ட கேள்வியினுடைய தாற்பயத்தை முழுமையாக ஏற்று அதற்கு பதிலளிக்காத வகையிலே அவர்கள் பதிலளித்திருந்தார்கள்.
குருபரன், இந்த விவாதத்தின் முடிவு எப்படி இருக்கும், இதனுடைய அடுத்த நடவடிக்கை என்ன?
இந்த விவாதத்தினுடைய முடிவு, இவர்களால் எழுப்பப்பட்ட மனிதுரிமை குழுவினால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு வாய்மொழி மூலமாக பதிலளித்த இலங்கை அரசு தொடர்ந்து பதிலளிப்பதற்கு, அவர்களுக்கு எழுத்து மூலம் பதிலளிப்பதற்கு இன்னும் ஒரு வாய்ப்பை அடுத்த 48 மணிக்கான கோல்க்குள் அந்த அறிக்கை அவர்கள் எழுத்து மூலமாக அதற்கு பதில்களை வழங்கலாம் என கூறப்பட்டுள்ளது. இந்த மாத இறுதியில் தன்னுடைய முடிவான அவதானிப்புகளை மனித உரிமை குழு வெளிப்படையாக அதனை பிரசுரிக்கும்.
இது வந்து இந்த வழிமுறை, இந்த ப்ராசஸ் வந்து ஏற்கனவே ஐநா மன்ற மனித உரிமை கவுன்சில் நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த விசாரணையோடு எப்படி ஒத்துப்போகிறது, அல்லது அதோடு இதை எப்படி இணைத்து பார்ப்பது?
ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையாளர் ஆணையத்தினுடைய அலுவலகத்தால் செய்யப்படுகின்ற விசாரணையில் எழுப்பப்படுகின்ற கேள்விகள் பல இந்த விடயத்திலும் எடுக்கப்பட்டதை நீங்கள் கவனிக்கலாம். உதாரணமாக இந்த மனித உரிமைகள் குழுவினால் செய்யப்பட்ட ஆய்வு கன்சிடர் பண்ண அவர்கள் கருதிய அந்த காலப்பகுதியானது, ஆஃபீஸ் ஆஃப் தி ஹை கமிஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இன்வெஸ்டிகேஷன் OISL என்று சொல்லப்படுகின்ற அந்த இன்குவாரி நடக்கின்ற காலப்பகுதிக்கும் ஒத்த தன்மை இருக்கின்றது. ரெண்டும் முழுமையாக ஒத்த தன்மை அல்ல, நிறைய விடயங்கள் அதை பற்றியே வந்திருந்தன. உண்மையில் மனித உரிமை ஆணையாளருடைய அலுவலகத்தில் இருந்து
சுருக்கமாக
இந்த அமர்வுகளை கண்காணிப்பதற்கு வந்திருந்தார்கள், அந்த பார்வையிடுவதற்காக வந்திருந்தார்கள் என்று சொல்லுவேன்.
சரி, சுருக்கமாக இந்த விசாரணை கமிட்டியின் அந்த முடிவுகளோ அல்லது கண்டுபிடிப்புகளோ அல்லது அதனுடைய ஆய்வுகளோ, அந்த விசாரணை மனித உரிமை கவுன்சிலின் விசாரணைக்கு எந்த வகையிலாவது உதவுமா?
நேரடியாக உதவும் என்று சொல்ல முடியாது. என்றால் முறையியல், அந்த விசாரணையை நடத்தும் முறையியல் ஆணையாளர், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையாளர் அலுவலகத்தினுடைய முறையியல் இதிலிருந்து சற்று வித்தியாசமானது. என்றால் அது முழுமையான விசாரணையாக இருக்கின்றது. இந்த மனித உரிமை குழுவினுடைய அறிக்கையானது இரண்டு பக்கத்திலிருந்தும் அறிக்கைகளை வைத்துக் கொண்டு ஒரு அவதானிப்புகளை வழங்குவது என்று கூறுகின்றது. ஆகவே கூட ஆழமான விடயங்களை பார்க்க போவது உண்மையில் மார்ச்சில் வரக்கூடிய அந்த மனித உரிமை ஆணையாளருடைய அலுவலகத்தினுடைய அறிக்கை தான். கூடுதலாக ரிகரஸ் மெத்தடாலஜின்னு சொல்றது, நாம் இன்னும் ஆழமாக பார்க்கக்கூடிய ஒரு விசாரணையை முறையியலை பயன்படுத்திக்கின்ற விசாரணை அதுவாகத்தான் இருக்கு.